நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டுக்குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணையூருடைக்காடல் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்த நேருளம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்றுக்கிழமை வளமை போல இன்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் வகுப்பாக அமைகின்றது. பாபாஜி பரம்பொருள் துணையுடன் அருளுடன் வளமை போல சென்ற வகுப்பில் என்னத்தை பார்த்தோம் என்று ஒரு குயிக் ரீகேப் என்று சொல்லுவோம். மிக விரைவான ஒரு மீட்புடன் இன்றைய புது வகுப்பிற்கு செல்வோம். நாங்கள் இப்போது சுத்த மாயையில் இருக்கும் சுத்த தத்துவங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சுத்த மாயா காரியங்களில் ஐந்து கலைகள், சுத்த தத்துவங்கள் ஐந்து, வாக்குகள் நான்கு, இதை தொழிற்படுத்தும் முறை, இந்த ஐந்து நான்கு விடயங்கள் இருக்கின்றன. இவற்றைத்தான் நாங்கள் சுத்த தத்துவத்தில் படிக்க வேண்டும். சுத்தமாயா தத்துவத்தில் இதில் கலைகளை பற்றி இப்போது மூன்று வகுப்புகளாக விரிவாக பார்த்திருக்கின்றோம், பார்த்து முடித்து விட்டோம். அதை பற்றிய ஒரு மீளாய்வும் கடந்த வகுப்பில் செய்து அதிலிருந்து உங்களை ஆர்வப்படுத்துவதற்காக நாங்கள் எங்கு போகின்றோம், இதிலிருந்து என்ன அறியப் போகின்றோம் என்பதையும் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். நாங்கள் இதுவரை பார்த்தது கலைகள், கலைகளுடைய கலைகள் ஐந்து கலைகளின் பெயர்கள், ஐந்து கலைகளின் தொழில்கள், ஐந்து கலைகளில் இருக்கும் தத்துவங்கள், அந்த ஐந்து கலைகளில் இருக்கும் புவனங்கள், அந்த ஐந்து கலைகளுக்கும் அதீத தெய்வங்கள், இவற்றை பற்றி பார்த்தோம். அப்படியான விடயங்கள் தான் உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். மற்றவையெல்லாம் ஒரு புள்ளி விவரத்துக்காக விரிவாக பார்த்தோம். ஆனால் இந்த பார்த்ததிலிருந்து உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு முடிவுக்கு வந்தோம். அது என்னவென்றால், கடவுளேன் இந்த தத்துவங்களை எல்லாம் படைத்தார், இதனால் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி மெருகூட்டலாம், எங்களுடைய கிரியா சாதனையை எப்படி பெருக்கலாம் என்றெல்லாம் பார்த்தபோது ஒரு முடிவுக்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து எங்களை கொண்டு வந்து விட்டது. அது சைவ சித்தாந்த பேராசிரியரால் சொல்லித் தரப்பட்ட தொகுக்கப்பட்ட கருத்துக்கள். அதாவது, இந்த எல்லா விடயங்களும் இந்த உலகத்தில் இந்த தத்துவங்களில் பார்க்கும்போது எல்லாம் தத்துவங்களில் தொடங்கி இறுதியில் தத்துவங்களில் தான் வந்து ஒடுங்கியது என்பதை கலை ஐந்து கலையை பற்றி படிக்கும் போது ஓரளவு அறிந்து விட்டோம். ஆகவே அதிலிருந்து எதை படித்தோம்? இவையெல்லாம் தத்துவத்தில் தான் வந்து ஒடுங்குகின்றது என்றபடியால் நாங்கள் இவ்வளவு நாளும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பொய்யானது, ஒரு அர்த்தமற்றது என்பதை ஓரளவு சிந்திக்க தொடங்கி இருக்கின்றோம். உண்மையை ஓரளவு விளங்க முயன்று கொண்டிருக்கின்றோம். இது எங்களுடைய குழந்தை பருவம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துகளுக்கு. இந்த பருவத்தில் எங்களுக்கு ஓரளவு தெரிய வந்திருக்கின்றது, இவையெல்லாம் போய் உலக பொருட்கள், நாங்கள் வாழும் வாழ்க்கை, வாழும் விதங்கள் எல்லாம் போய். உண்மை என்று ஒன்று இருக்கின்றது, அது இறை சார்ந்தது. ஆனால் நாங்கள் வாழும் வாழ்க்கை அர்த்தம் உள்ளது, அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் பொய்யுலகத்தில் வாழ்கின்றோம் என்பதை உணராதது தான் சிறிய தவறு, அவ்வளவுதான். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், தெரிந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும், விழிப்புணர்வாக அனுபவிக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வில் இருந்து சாதனையை முடிந்தால், வினைகள் உங்களை தடுக்காவிட்டால் சாதனையை செய்ய தொடங்க வேண்டும், சாதனையில் முன்னேற வேண்டும். அதில் ஒரு தடக்கலும் இல்லை. கிரியா சாதகர்களுக்கென்று எல்லோரும் உணர்ந்திருக்கின்றோம், உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் முழுமையாக எல்லோரும் இயங்கவில்லை, அவ்வளவுதான். ஆகவே இந்த உண்மை விளக்கம் தெரியும் போது இயங்குவதற்கு ஒரு உந்துதல் ஏற்பட போகின்றது. எல்லா ஆன்மாக்களுக்கும், சிவனடியார்களுக்கும், சாதகர்களுக்கும், எல்லோருக்கும். ஆகவே அந்த முறைப்படி இவற்றை உணர்ந்தவுடன் எங்களுடைய வாழ்க்கை முறையை சிறிது சிறிதாக நாங்கள் மாற்றிக்கொண்டு வர வேண்டும். உண்மையை நோக்கி அது எங்களை வழிநடத்தும். அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் துன்ப இன்பங்கள் வரும்போது அதை நாங்கள் இரண்டையும் ஒருமித்த நிலையில் சிறிது சிறிதாக பார்க்க தொடங்குவோம், விளங்கி அனுபவிப்போம், துன்பத்தையும் இன்பத்தையும் விளக்கத்துடன் அனுபவிப்போம். அதனால் அந்த இருவினை ஒப்பை நோக்கி செல்வோம். அதனால் எங்களுடைய ஆகாமிய வினையை குறைப்போம், வந்த வினையை செயல்படுத்தி முடிப்போம். இதன் மூலம் நாங்கள் சிறிது சிறிதாக பதிஞானத்தை நோக்கி செல்வோம். அதற்கும் மேலாக எங்களை ஒரு ஆசிரியர், வித்யாகுரு, சத்குரு நடத்தி செல்கின்றார். அதுதான் பாபாஜி. அவருடைய கையை பற்றுவோம், அவருடைய காலை பற்றுவோம், அவருடைய வழியை பற்றுவோம். அது எங்களை பதிஞானத்தில் கொண்டு போய் நிறுத்தும். இதுதான் இவ்வளவு நாளும் நாங்கள் படித்த அடிப்படை கருத்தில் இருந்த ஒரு சாரம். அதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. இது இவ்வளவு சுருக்கமும் காணும். ஏனென்றால் நாங்கள் இதை விரிவாக பார்த்து விட்டோம். இப்போது எங்கே செல்கின்றோம்? இந்த சுத்த மாயா காரியத்தில் இருக்கும் நான்கு விடயங்களாகிய ஐந்து கலைகளை முற்றாக பார்த்துவிட்டு ஒரு தொகுப்புக்கு வந்திருந்தோம். அதை பற்றித்தான் இப்போது பேசினேன். இனி அதுக்கு அடுத்ததாகத்தான் நாங்கள் பார்க்க போவது பெரியொரு விடயம், சுத்த தத்துவங்கள். சுத்த தத்துவங்கள் ஐந்து. அதை நாங்கள் எங்களுடைய அட்டவணையிலும் பார்த்திருக்கின்றோம். அவ்வளவுதான், சுத்தமாய காரியத்தில் சுத்த தத்துவங்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. மிகுதியெல்லாம் நீங்கள் எழுதப்போவது உங்கள் கையால். இந்த சுத்த மாயா தத்துவத்தில் இருக்கும் இந்த சுத்த தத்துவங்கள் ஓ சிவ தத்துவங்கள் என்று சொல்பவை சிவம், சக்தி, சதாசிவம், ஓ சாதாக்கியம் என்று சொல்லலாம், ஈஸ்வரம், சுத்த வித்யை. இவற்றின் தொழிற்பாடுகள் என்ன பார்த்து கொண்டு போவோம். மீண்டும் சுத்த தத்துவம் தொடங்கிவிட்டோம். இந்த தொழிற்பாடுகள் என்ன? சிவம் ஞான நிலையில் இருந்து சிவன் செயல்படுவதும் நூறு வீதம் ஞான நிலையில், சக்தி நூறு வீதம் கிரியா, அதாவது கிரியா நிலையில், கிரியை நிலையில் இருந்து செயல்படுவதும் சக்தி. சதாசிவம் ஆகிய சாதாக்கியம் சம அளவில் ஞானத்தையும் சம அளவில் கிரியா சக்தியையும் வைத்து இயங்கும் நிலை, 50-50 வீதம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். ஈஸ்வர தத்துவம் கிரியா கூடுதலாகவும் ஞானம் குறைவாகவும் வைத்து இயங்கும் செயல்பாடு. சுத்தவித்தை ஞானம் கூடுதலாகவும் கிரியா குறைவாகவும் வைத்து விளங்கும் செயல்பாடு இறைவனால். இது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு அடுத்ததாக இந்த சுத்த தத்துவத்தில் தெரிந்திருக்க வேண்டியது, கலை தத்துவத்தில் உங்களுக்கு தெரிந்ததுதான் பொருள் உலகம் சொல்லுலகம். அதை மீண்டும் சொல்லி ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். பொருள் உலகம் சொல்லுலகம் தெரிந்திருக்க வேண்டும். பொருள் உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும், புவனங்கள் இருக்கின்றது, தத்துவங்கள் இருக்கின்றது, கலைகள் இருக்கின்றது. அதேபோல் சொல்லுலகத்தில் எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கு மந்திரம், பதம், வண்ணங்கள் இருக்கின்றன. மன்னிக்க வேண்டும், சிந்தை எங்கேயோ ஓடிவிட்டது. இந்த மூன்றும் சொல்லுலகத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த மூன்று சொல்லுலக விடயங்களும் மூன்று பொருளுலக விடயங்களும் ஆறு அத்துவாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் கலையை படிக்கும் போது ஐந்து கலைகளை பார்த்திருந்தோம். ஆகவே சிவனுடைய இயக்கத்திற்கும் இவை அங்கே இருக்கின்றன என்பதை இங்கு நினைவுபடுத்துகின்றோம். அடுத்ததாக சிவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்துதான் இவற்றையெல்லாம் இயக்குகின்றார் என்று பார்த்தோம். இப்போது சிவ தத்துவம் படிப்பதால் அதை மீண்டும் ஒரு முறை ஞாபகத்திற்கு கொண்டு வருவோம். இறைவன் சொரூப நிலையில் இருக்கும் போது அவனுடைய பெயர் கடவுள். அவனுடைய இயக்க பெயர்கள் பரமசிவன், பராசக்தி, சிவனின் சக்தியும். இதுதான் சொரூப நிலை, எட்ட முடியாத நிலை. அதிலிருந்து தடத்த நிலைக்கு வந்ததும் அவன் பெறும் பெயர் இறைவன். அந்த இறை நிலையில் அவனுக்கும் சக்திக்கும் இருக்கும் பெயர்கள் ஆதி சிவன், ஆதி சக்தி. அதையும் பார்த்திருக்கின்றோம், இன்று விரிவாக பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியும் ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நிலையில் தான் நாங்கள் அவனை அறிகின்றோம். அது பதிநிலை. அந்த நிலையை வைத்துத்தான் இந்த அனாதியிலிருந்து இந்த சைவ சித்தாந்த பதி பசு பாசம் வரையறுக்கப்பட்டது. அந்த பதிநிலைக்கு வந்துதான் அவன் இந்த ஆன்மாக்களை இந்த ஆணவ பிடியிலிருந்து வெளியேற்ற வேண்டுமென்ற சிந்தனை அவனை சிந்திக்கின்றான். இதில் நீங்கள் என்ன தெரிந்து கொள்கின்றீர்கள்? சொரூப நிலையில் எங்களை கடந்திருக்கும் கடவுள் நிலையில் இருக்கும் போது அவன் எட்ட முடியாத நிலை. அங்கிருந்து தன்னை இரண்டாவது நிலையாகிய தடத்த நிலைக்கு கொண்டு வந்து கூட ஆதிசிவன் ஆதிசக்தியாக அங்கு வைத்த போதும் இன்னும் நாங்கள் எட்ட முடியாத நிலை. அதிலிருந்து ஒரு படி கீழே வந்து அந்த தடத்த நிலை ஆதிசிவன் ஆதிசக்தியில் இருந்து ஒரு நிலை கீழே வந்து பதிநிலைக்கு வருகின்றான். அந்த நிலையில்தான் பதி பசு பாசம் என்ற இந்த நாங்கள் அடிப்படை தத்துவங்கள் படிக்கின்றோம். பாசமாகிய ஆணவத்தில் கட்டுண்டிருக்கும் ஆன்மாவை பார்த்து, அடடா, நான் இவர்களை இந்த பிடியிலிருந்து தளர்த்த வேண்டுமென்று இந்த செயல்முறை திட்டத்தை கொண்டு வருகின்றான். அவன் இப்படி வரும்போது அந்த நிலையில் கூட அவன் செயல்பட தொடங்கவில்லை என்று பேராசிரியர் சொல்கின்றார். அவன் அந்த நிலையிலிருந்து நினைக்கின்றான் என்றுதான் சொல்கின்றார். ஆகவே அந்த நிலையிலிருந்து அவன் நினைக்கின்றான். அந்த நினைத்தவுடன் இன்னொரு நிலை அவனுக்கு தேவைப்படுகின்றது. அந்த நிலையை பரநாதம் என்று சொல்கின்றார்கள். சிவனுடைய நிலையை பரநாதம். அது பதிக்கு கீழே பதிநிலையில் இருந்து இறைவன் இந்த செயல்முறையை தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தவுடன் இன்னொரு லேயர் என்று வையுங்கோ, இன்னொரு நிலைக்கு தன்னை இறக்குகின்றான் ஆன்மாக்களுடன் சேர்ந்து தொழிற்படுவதற்கு. அந்த நிலைக்கு பெயர் பரநாதம். ஆனால் தான் இறங்கினால் மாத்திரம் காணாது, அதற்கு தனக்கு சக்தியின் தேவை. ஆகவே சக்தியையும் அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கீழே கொண்டு வருகின்றான். அந்த நிலைக்குரிய பெயர், சக்தியின் பெயர் பரபிந்து. இது பெயரளவில் ஞாபகம் வைத்திருந்தால் சரி. ஆகவே நீங்கள் மேலிருந்து பார்த்தால் இப்போது அவன் மூன்றாவது நிலைக்கு கீழே, மூன்றாவது நிலையில் கீழே வந்துவிட்டான். பரநாதம், பரவிந்து, இந்த ரெண்டு நிலையிலும் இருக்கும் போது தான் இன்னொரு விடயத்தை பேராசிரியர் சொல்லித் தருகின்றார். அழகாக ஒரு பொருளின் இரு நிலைகளை பார்த்தால் அந்த பொருளுக்கு ரெண்டு நிலை இருக்கின்றது. அது பொருள் நிலை, மற்றது செயல் நிலை. அந்த பொருளை வைத்து பார்க்கும் போது அந்த பொருள் நிலை இயக்கும் நிலையாகவும் செயல் நிலை இயங்கும் நிலையாகவும் இருக்கின்றது. அதாவது பொருள் என்று பார்க்கும் போது அது நாதமாக சொல்லப்படுகின்றது, நாதமாகவும். செயல் நிலையை பார்க்கும் போது அது விந்துவாகவும் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இந்த சிவ தத்துவத்தில் பொருள் நிலையில் இருப்பவன் சிவன், பரநாதம். செயல் நிலையில் இருப்பவள் சக்தி, பரவிந்து. இப்போது அந்த ரெண்டு இடத்தையும் வைத்துத்தான் நாங்கள் கீழே செல்ல போகின்றோம். ஆகவே பரநாதமும் பரவிந்துவும் சிவன் சக்தியாக அந்த பெயரில் இருந்து இந்த இயக்கத்தை செய்வதைத்தான் நாங்கள் இப்போது விளங்க பார்க்கின்றோம். அவ்வளவுதான் எங்களுக்கு. இதுக்கு இந்த விளக்கத்தை விட வேறு ஒன்றும் இந்த நிலையில் தேவையில்லை. ஏனென்றால் அது இறைவனின் இயக்க நிலை, அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த நிலையில் வந்து செயல்படும் போது இதை பேராசிரியர் ரெண்டு எங்களுடைய விஞ்ஞானத்தில் நாங்கள் படித்த பெயர்களையும் வைத்து இந்த பரநாதம் பரவிந்தை அழகாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது விஞ்ஞானத்தில் படித்திருக்கின்றோம் பொட்டென்சியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி என்று. அதாவது பொட்டென்சியல் எனர்ஜி என்றால் அந்த எனர்ஜி உள்ளுக்குள் ஒரு பொருளாக இருக்கின்றது. அது எப்போது செயல்பட துவங்குகின்றதோ அந்த பொருள் அது கைனட்டிக் எனர்ஜியாக மாறும் என்று சொல்லியிருக்கின்றார். இது ஆங்கிலத்தில். ஆகவே தத்துவத்தில் இங்கு பார்க்கும் போது பொருள் நிலையில் இருக்கும் போது சக்தியும் சிவனுடன் சேர்ந்து இருக்கின்றது. அந்த செயல்பாட்டு சக்தி சிவனுடன் சேர்ந்து ஒரு நிலையில் இருக்கும் போது அது பொருளாக இருக்கின்றது. அந்த சக்தி வெளிப்படும் போது அது செயலாக மாறுகின்றது. ஆகவேதான் பேராசிரியர் இதை பொருள் நிலை, செயல் நிலை என்று இரண்டு நிலைகளை நன்றாக விளங்கப்படுத்தினார். இப்போது இறைவனின் இயக்கம் தொடங்கிவிட்டது. இறைவன் இயங்குவதற்கு களம் தேவை, அதாவது நிலைக்களம் தேவை என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, ஒரு பேஸ். இப்போது நாங்கள் சீவிப்பதற்கு இந்த உலகம் தேவைப்படுகின்றது, அல்லாது விட்டால் நாங்கள் சீவிக்க முடியாது. அதே போல் இறைவனுக்கும் ஒரு களம் தேவை, நிலைக்களம் என்று அதை சைவ சித்தாந்தத்தில் சொல்லுகின்றார்கள். கலைகளுக்கு ஒரு களம் தேவை என்று பார்த்தோம். கலையை பார்க்கும் போது அந்த களம்தான் சுத்த தத்துவங்கள், சுத்த மாயையில் இருக்கும். நாங்கள் இப்ப படித்துக் கொண்டிருக்கும் சுத்த தத்துவம் தான் கலைகளுக்கு தளமாக அமைகின்றது என்று பார்த்தோம். அந்த தளத்தை அமைத்து கொடுத்ததே இந்த பரநாதம் ஆகிய சிவன். அதே போல சிவனுக்கு இப்போது ஒரு களம் தேவை. அவர் தன்னுடைய இயக்கத்தை தொடங்கப் போகின்றார். ஆகவே அவருக்குரிய களமும் சுத்த தத்துவத்தில் தான் உண்டு. அந்த தத்துவத்தில் தான் அவர் தன்னை, தன்னுடைய செயல்களுக்காக தன்னுடைய களத்தையும் அங்கு அமைக்கின்றார். நிலைக்களம் என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த சுத்த தத்துவங்கள் இப்போது நாதம் விந்து என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். சிவம் என்றால் நாதம், சக்தி என்றால் விந்து. இதற்கு வேற யோக கருத்துக்களும் ஒன்று எல்லோரும் படித்திருக்கிறோம். நாதம் என்று சொன்னால் ஒலி, சவுண்ட். விந்து என்று சொன்னால் ஒளி, லைட். இதையும் ஞாபகப்படுத்துகின்றேன். ஆகவே இறைவனின் செயல்பாடு ஒலியாகவும் சக்தியின் செயல்பாடு ஒளி ஆகவும் செயல்படுகின்றது. இது நாங்கள் கிரியா யோகத்தில், யோக முறையில் பயின்றிருக்கின்றோம். சவுண்ட் அனலைட், ஒலி ஒளி. இதே இங்கு வந்து பொருந்துகின்றது. பரநாதத்தில் இருக்கும் இறைவனுக்கு ஒலியும் பரவிந்துவில் இருக்கும் சக்திக்கு லைட்டுமாக இந்த செயல்பாடுகள் இருக்கின்றன என்று பேராசிரியர் சொல்லுகின்றார் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த ஒளி என்றால் என்ன என்பதையும் ஒரு கேள்வி கேட்கின்றார். அது அருமையான கேள்வி. ஏனென்றால் விந்து ஏன் ஒளி என்று சொல்லப்படுகின்றது என்பதுதான் அந்த கேள்வி. அதற்கு அவர் தரும் கருத்து என்னவென்றால், நாங்கள் ஒரு பொருளை பார்க்கின்றோம் கண்ணால், பார்த்துவிட்டு சொல்லுகின்றோம் எங்களுக்கு முன்னால் ஒரு கார் நிற்கின்றது என்று. அந்த கார் எங்களுடைய கண்ணுக்கு எப்படி வருகின்றது என்று அந்த காரை பார்க்கும் போது நாங்கள் அடுத்த நிலையை உள்நோக்கி பார்ப்போமாக இருந்தால், அந்த காரில் இருந்து வரும் ஒளி கதிர்கள் எங்களுடைய கண்ணை அடையும் போது அது காராக எங்களுடைய மூளைக்கு செலுத்தப்படுகின்றது. ஆகவே அந்த கார் ஜட பொருளாக அங்கே நின்றாலும் அது எங்களுக்கு வந்து கிடைக்கும் வடிவம் ஒளி வடிவம். ஆகவே எல்லா பொருட்களுமே இந்த உலகத்தில் ஒளி வடிவத்தில் தான் எங்களை வந்தடைகின்றது. ஆகவேதான் இந்த செயல்கள் ஆகிய விந்துவும் ஒரு ஒளி வடிவமாக அமைகின்றது. ஏனென்றால் இந்த விந்துதான் செயல்களில் இருக்கின்றது. இந்த செயல்களை எல்லாம் நாங்கள் செய்விக்க வேண்டும், அதை உணர வேண்டும் என்றால் அது அந்த வடிவத்தில் இருந்தால்தான் எங்களுடைய உணர்வுக்கு கொண்டு வரலாம். இது கண்களை உதாரணமாக வைத்து சொன்னேன். ஆகவே அதையும் அருமையாக அவர் விளக்குகின்றார். அடுத்தது சிவ தத்துவத்தில் அடுத்த நிலையை முதல் சாதுவாக பார்த்துவிட்டோம். கலைகள் படிக்கும் போது இறைவன் மூன்று நிலைகளில் இருந்து செயல்படுகின்றார். ஒன்று லயநிலை, மற்றது போகநிலை, மற்றது அதிகார நிலை. லயநிலை என்றால் என்ன என்று பார்த்தோம். கலையல் படிக்கும் போது இறைவன் மூன்று வகையில் தொழிற்பட தன்னை கொண்டு வந்திருக்கின்றார். தரத்த நிலையில் அருவம், அருவுருவம், உருவம். அந்த அருவ நிலைதான் லயநிலையாகவும், அருவுருவ நிலைதான் போக நிலையாகவும், உருவ நிலைதான் அதிகார நிலையாகவும் படித்து விட்டோம். ஆகவே தொடருவோம் சிவ தத்துவங்களை. அடுத்ததாக பார்த்தால் இந்த பரநாதம் பரவிந்து நிலையில் அவர் பதியிலிருந்து அந்த நிலையை நினைத்துத்தான் எடுத்தாரே தவிர இன்னும் செயலாக்கம் தொடங்கவில்லை. ஏனென்றால் செயலாக்கத்தை தொடங்கப் போவது பரநாதம் பரவிந்து நிலையில் இருந்துதான். இன்னும் இறைவன் தொழிற்படத் தொடங்கவில்லை. இப்போது தொடங்கப் போகின்றார். இப்போது தொழில்களை நடத்துவது சக்தி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இப்போது தன்னை பரநாதமாகவும் சக்தியை பரவிந்துவாகவும் இறைவன் தயார் நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். இந்த நிலையைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். இறைவனின் இந்த செய்முறைகளை மூன்று பெயர்களில் ஆங்கிலத்தில் சொன்னோம். ஏனென்றால் அவரும் ஒரு ப்ரொஜெக்ட் செய்கின்றார் செயல்முறையை. அதை பிளானிங் ஸ்டேஜ், இரண்டாவதாக ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், மூன்றாவதாக இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் என்று பார்த்தோம். அதாவது அவர் இதை இந்த செயல்முறையை செய்ய வேண்டும் என்று தொடங்குகின்றார். அதற்கு தேவையானவற்றை ப்ரிப்பேர் பண்ணுகின்றார், தயார் செய்கின்றார். மூன்றாவதாக அதை இம்ப்ளிமெண்டேஷன் இயக்கத்துக்கு கொண்டு வருகின்றார். இப்போது இறைவன் எங்கே நிற்கின்றார்? அந்த மூன்றாவது நிலைக்கு புகப்போகின்றார். ஏனென்றால் முழுமையாக தன்னுடைய செயல் திட்டத்தை தயாரித்து விட்டார். அதன் பின்னால் அந்த செயல் திட்டத்துக்கு தேவையானவற்றை செயல்படுத்த தொடங்கிவிட்டார். செயல்படுத்துவதென்றால் எல்லாவற்றையும் சேகரித்து விட்டார். அதுதான் கலை தத்துவம். சக்தியின் உதவி இல்லாமல் அவரால் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் நேரடியாக ஒன்றும் இயங்குவதில்லை, சக்தி மூலமாகத்தான் இயங்குகின்றார். ஆகவே அந்த நிலையிலும் எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டார். புவனங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு தயாராகிவிட்டது. இப்போது செயல்முறை இயக்கம் தொடங்கப் போகின்றது. அதான் இம்ப்ளிமெண்டேஷன். இதை ஆகவே எங்கிருந்து துவங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவருடைய சக்தியில் இருந்து தொடங்குவார். ஆகவே அந்த சக்திக்குரிய பெயர் இப்போது என்ன? பரவிந்து. ஆகவே இந்த பரவிந்து நிலையில் இருக்கும் போதுதான் இறைவன் தன்னுடைய செயல்திட்டத்தை அழகாக சொல்கின்ற பேராசிரியர். ஒரு நாடக கொட்டகை, நாடகம் என்று சொல்வதை விட ஒரு சர்க்கஸ் கொட்டகை என்று சொல்லுகின்ற, ஒரு சர்க்கஸ் நடக்கும் இடத்துக்கு நீங்கள் போயிருந்தால் இந்த உலகியலில், உலகத்தில் அது குடைகள் ஒவ்வொரு லேயராக மேலே உயர்த்தி இருப்பார்கள் மக்களை கவருவதற்காக. ஒரு துணி மேலே, அதற்கு கீழே இன்னொரு துணி குடை மாதிரி இருக்கும், அதற்கு கீழே இன்னொரு துணி, அதை சர்க்கஸ் கொட்டகை கூடாரம் என்று சொல்வார்கள் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதே போல இந்த சுத்த காரியத்தில், இந்த சுத்த மாயையில் இருந்து இறைவன் இந்த ஐந்து நிலைகளிலும் செயல்படுவதற்கு இந்த ஐந்து நிலைகளையும் விரிய பண்ணுகின்றார். அந்த விரிய பண்ணுவது என்பதை விளங்குவதற்காக இந்த துணிகளை அதற்கு உபமானமாக கொண்டு வருகின்றார். முதலாவது ஒரு துணியை உயர்த்துகின்றார், அது முதலாவது விரிப்பு. அடுத்ததாக அடுத்த துணியை உயர்த்துகின்றார், அது இரண்டாவது விரிப்பு. அப்படியாக ஐந்து விரிப்புகளை கூடார முறையில் உயர்த்துகின்றார். என்ன அழகான உபமானம் விளங்குவதற்கு. ஆகவே இப்போது அவர் பரவிந்து நிலையில் இருந்து தனது முதலாவது விரிப்பை விரிக்கின்றார். அந்த விரிப்பு தான் சுத்த தத்துவத்தில் இருக்கும் முதலாவது நிலையான சிவம். இந்த விரிப்பை என்ன மாதிரி செய்கின்றார்? பரவிந்து நிலையில் இருந்து பரவிந்துவை பாவித்து தன்னுடைய நிலையாகிய பரநாதத்தில் இருந்து இவ்வளவு நாளும் அவர் கண்ணால் பார்த்தார், நினைத்தார். இப்போது தன்னுடைய இறுதி நிலையில் இருந்து கொண்டு இது நடக்கட்டும் என்று மனதினால், அதாவது அருள் நிலையில் அவர் நினைக்கின்றார் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார். அவர் நினைத்தவுடன் சுத்த தத்துவத்தில் மேல் தத்துவமாக இருக்கும் சிவ தத்துவம் விரிகின்றது. விரிந்தவுடன் சிவ தத்துவத்தை பற்றி அவர் விளக்கம் தருகின்றார். இந்த சிவ தத்துவம் விரிந்தவுடன் எங்களுக்கு இதை தெரிந்துவிட்டது, இது லய நிலையில் இருக்கும் ஒரு விடயம், அருவ நிலையில் இறைவன் தொழிற்படும் ஒரு விடயம். அதைவிட இந்த ஞான சக்திக்கு முதலாக இருக்கும் இடம், ஏனென்றால் சிவன் சிவ தத்துவம் என்ன இயக்கம் என்று பார்த்தோம், ஞானம் 100% தால் இயக்கப்படும் நிலை, அதற்குரிய ஒரு இடம். ஆகவே மற்றைய விடயம் இன்னும் படிக்கவில்லை, அதான் அடுத்ததாக சுத்தமாய காரியங்களை படிக்கப் போகின்றோம். அதுதான் நாங்கள் படிக்கப் போகும் அடுத்த விடயம் என்னவென்றால் வாக்குகள் 4. ஆனால் அதை இங்கு பேரளவில் கொண்டு வந்து விடுவோம். இந்த சுத்த மாயாவுக்குள் 4 வாக்குகளில் ஒரு வாக்கான சூட்சுமை வாக்கு, அந்த பெயரை மாத்திரம் ஞாபகம் வைத்திருங்கள், அதுவும் இந்த சிவ தத்துவத்திற்குள் அடக்கம். இந்த சூட்சுமம் வாக்கு சிவ தத்துவத்தை பற்றுக்கோடாக வைத்திருக்கின்றது, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும். இதன் தொகுப்பை முதல் சொல்லிவிட்டு இதை சொல்லிக் கொண்டு போகும் போது உங்களுக்கு ஓரளவு புரியும், பயந்து விடாதீர்கள். இது எல்லாம் உங்களுக்கு ஒரு விளக்கத்திற்காக சொல்லப்படும் விடயம். அதாவது இந்த தத்துவங்கள் 5 விரிப்புகளை இறைவன் விரிக்கின்றார் தன்னுடைய இயக்கத்தை செய்வதற்கு. இந்த விரிப்புகளுக்குள் 5 விடயங்கள் அவர் அடக்கி வைத்திருக்கின்றார் ஒவ்வொரு விரிப்பிலும். ஆனால் 5 விடயங்களும் என்னவென்றால், இறைவன் தன்னுடைய நிலைக்களமாக அந்த விரிப்பை வைத்திருக்கின்றார். முதலாவது விடயம், இரண்டாவது விடயம் வாக்குகள் என்று சொன்னேனே, அந்த வாக்குகளுக்கு ஒரு பற்றுக்கோடாக இந்த நிலையை வைத்திருக்கின்றார். இவ்வளவுதான் நீங்க ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். இந்த 5 2 விடயம் சொல்லிவிட்டேன். மூன்றாவது விடயம் என்னவென்றால், பல்வேறு சக்திகள், அதாவது கிளைகள், அதை படித்து விட்டோம். அந்த கிளைகளுக்கும் இதை நிலைக்களமாக வைத்திருக்கின்றார், அதை படித்து விட்டோம். ஆகவே அது 3rd விடயம். 4th விடயங்கள் என்னவென்றால், இந்த உதை பார்த்தன் தானே வாக்குகளுக்கு வைத்திருக்கின்றார் என்று, அந்த வாக்குகள் என்று சொல்வதை நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் அடுத்த வகுப்பில். அந்த வாக்குகள் என்பது சொல்லு, அந்த சொற்கள் என்பது தான் இயக்கம். அந்த சொல் மூலம் வந்த இறைவன் அருளிய ஆகமங்களுக்கு இந்த நிலையை அவர் அந்த விரிப்பில் வைத்திருக்கின்றார். அதற்கு மேலாக ஐந்தாவதாக இந்த ஆன்மாக்கள் இந்த உயர்நிலைக்கு தங்களுடைய பயிற்சியின் மூலம், அது எந்த பயிற்சி என்று இங்கு நான் கூறவில்லை, தங்களுடைய அதியுயர் பயிற்சியின் மூலம் அந்த நிலையை எட்டும் ஆன்மாக்களுக்கும் ஒரு இடத்தை அங்கு வைத்திருக்கின்றார். இந்த ஐந்து விடயங்களும் தான் இந்த ஐந்து விரிப்புகளில் வரப்போகின்றன. ஆனால் ஐந்து விரிப்புகளில் வரும்போது அதற்கு பெயர்கள் உண்டே தவிர இந்த ஐந்தையும் இப்போது பற்றி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கிவிட்டது. இறைவனுடைய சிவ தத்துவத்தில் அவர் ஐந்து விரிப்புகளை கொண்டு வருகின்றார். அந்த ஐந்து விரிப்புகளும் தான் இந்த ஐந்து தத்துவங்கள். இந்த ஐந்து தத்துவங்களும் என்னத்திற்கு தேவை? ஐந்து விடயங்களுக்கு தேவை. முறையே முதலாவதாக தன்னு தான் இருந்து செயல்படுவதற்கு ஒரு களம் தேவை, அதற்கு முதலிடமும், அதுக்கு அடுத்ததாக சக்தி இருந்து இயங்குவதற்கு ஒரு களம் தேவை, அதற்கு இரண்டாவது இடத்தையும், அதற்கு மேலாக இந்த வாக்குகள் என்று படிக்கப் போகும் விடயம் அதற்கும் ஒரு பற்றுக்கோடு தேவை. அதை பற்றுக்கோடு என்று சொல்லுவார்கள் என்றால் அது களமாக அல்ல, இதை வைத்து இறைவன் தன்னுடைய நிலையில் அவற்றை இயக்குவதற்காக அதை பற்றுக்கோடு என்று சொல்லுவார்கள். அந்த உடையம் இயங்குவதற்கு, வாக்குகள் இயங்குவதற்கும் இந்த தத்துவங்கள், இந்த ஐந்து தத்துவங்களும் பற்றுக்கோடாக இருக்கப் போகின்றது. அதற்கு மேலாக இந்த வாக்குகள் என்று வந்தால் சொல், அந்த சொல் மூலம் இறைவன் ஆக்கிய ஆன்மாக்களுக்கு கொடுத்த எல்லா ஆகமங்களுக்குரிய இடமாகவும் இந்த தலம் அமைகின்றது. இறுதியாக ஆன்மா அனுபவப்பட்டு பதிஞானம் அடைந்து அதற்கு மேலான ஒரு உயரிய நிலைக்கு செல்லும் போது அவர்களும் அந்த இடத்தில் வந்து இந்த நிலையில் இறைவனுடன் சுவிப்பதற்கு அப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மாக்கள் இருப்பதற்கும் அங்கு புவனங்கள் செய்யப்படுகின்றன. அவ்வளவுதான். இந்த ஐந்து விடயங்களையும் தான் இந்த ஐந்து விரிப்புகளில் நீங்கள் படிக்கப் போகின்றீர்கள். அதைத்தான் இப்போதை தொடர்ந்து சொல்லப் போகின்றேன் அந்த பெயர்களுக்காக. ஆகவே இந்த ஐந்தும் மனனம் செய்து விட்டீர்கள் என்றால் ஐந்து நிலைக்காக இந்த ஐந்து தத்துவங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றால் அதுதான் தொகுப்பு. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே முதலாவது விரிப்பை பார்த்து விட்டோம். அது சிவ தத்துவத்திற்காக விரிக்கப்பட்ட விரிப்பு. அதில் இந்த ஐந்து விடயங்களும் அடங்கி இருக்கின்றன. அதனுடைய பெயர் சிவ தத்துவம். பெயரளவில் இது லய தத்துவமாக இருக்கின்றது என்று பார்த்தோம். இறைவனின் நிலை அதை விட அருவ நிலையில் இருக்கின்றது என்றும் பார்த்திருக்கின்றோம். அதற்கு மேலாக இந்த வாக்குக்குரிய பெயர் இந்த தலத்தில் சூட்சுமை வாக்கு, அதையும் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக ஞானா சக்திக்கு இது முக்கியம் என்று பார்த்திருக்கின்றோம். அது அடிப்படை கருத்தே அதுதான். சிவ தத்துவம் என்றால் 100% ஞானா சக்தி. அவ்வளவுதான். சிவ ஆகமங்கள் இதற்குள் அடங்கும் ஆகமங்களுக்கும் இது இடமாக அமைகின்றது. இதேபோல் நாங்கள் அடுத்த நிலைக்கு வந்திருப்போமாக இருந்தால் இரண்டாவது விரிப்புக்கு இதுவும் விரிக்கப்படுகின்றது அடுத்த நிலையில். ஆனால் இந்த ஒவ்வொரு நிலை இந்த விரிப்பும் இறைவன் எந்த நிலையில் அந்த நேரத்தில் இருக்கின்றாரோ அந்த நிலையில் இருந்துதான் இந்த விரிப்புகளை செய்கின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதாவது முதலாவது விரிப்பு சிவ தத்துவத்தை கொண்டரும் போது அவர் பரவிந்து, அதாவது சக்தியை பயன்படுத்தி அந்த தன்னுடைய விரிப்பை செய்கின்றார் தன்னுடைய நிலையிலிருந்து. ஆகவே அவர் இருந்து இயங்கும் நிலை முதல் விரிப்பை கொண்டு வரும் போது அல்லது முதல் தத்துவத்தை கொண்டு வரும் போது அது அவருடைய சக்தி நிலை, பரவிந்து நிலை. இப்போது இரண்டாவது விரிப்புக்கு வந்து சக்தி நிலையை கொண்டு வரப்போகின்றார். அதாவது சிவ தத்துவம் பார்த்தாச்சு, சக்தி தத்துவத்தை கொண்டு வரப்போகின்றார். அந்த விரிப்பை அவர் செய்யும் போது இப்போது அவர் லயத்துக்குள் வந்துவிட்டார். முதலாவது விரிப்பில் அவர் எடுக்கும் பெயர் என்ன? லயம். லயம் என்றால் அருவ நிலை. அதை லயன் சிவன் என்று, லய சிவன் என்றும் சொல்கின்றார்கள். லயத்தில் இருக்கும் சிவன். ஆகவே இரண்டாவது விரிப்பை மேற்கொள்ளும் போது அவர் லய நிலையில் இருந்து, அதாவது அருவ நிலையில் இருந்து இரண்டாவது விரிப்பை விரிக்கின்றார். அது யாருக்காக விரிக்கின்றார்? சக்தி தத்துவத்தை இயக்குவதற்கு. அந்த சக்தி தத்துவத்திலும் இந்த ஐந்து விடயங்களும் செயல்பட போகின்றன. அதாவது அதற்குரிய பெயர் சக்தி தத்துவம். அதுவும் லய நிலையில் இருக்கின்றது. நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மூன்று ஒரு முறை, லய நிலை என்பது சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் இருக்கும் நிலை, அருவ நிலை. ஆகவே இந்த லய நிலையை ரெண்டு விதம், ரெண்டு லய நிலை, ரெண்டு தத்துவங்களுக்கும் இருப்பதால் ஒன்றை தூளலயம் மற்றதை சூட்சுமலயம் என்று சொல்கின்றோம். அதாவது சிவ தத்துவத்தை சொல்லும் லயத்தை சூட்சும லயம் என்றும், சக்தி தத்துவத்தை சொல்லும் லயம் அதே பெயர் பாவிப்பதால் அதை தூளலயம் என்றும் சொல்லுகின்றோம். அதனால்தான் நான் சொன்னேன், இவற்றையெல்லாம் இதை கேட்டவுடன் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் இதை எழுதிவிட்டீர்கள் என்றால் எல்லாம் இலகுவாக தங்களுக்கு தெரியும். இதை உள்வாங்கி ஞாபகம் வைத்திருக்க முடியாது, பயப்பட தேவையில்லை. இதை மீண்டும் மீண்டும் மூட்டல் செய்யப் போகின்றோம். அடுத்த வகுப்புக்கு வரும்போது இவற்றை ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துவிட்டு வரும்போது உங்களுக்கு அடுத்த வகுப்பிலேயே முழு விளக்கமும் கிடைத்துவிடும் இறையருளால். அடுத்ததாக பார்ப்பீர்கள் என்றால், தத்துவத்தின் பெயரை பார்த்து விட்டீர்கள். இந்த இது கிரியா சக்தியை 100% கொண்டு செயல்படும் சக்தி தத்துவம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். அருவ நிலையும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகமங்கள் இதில் அடங்கி இருக்கின்றது என்பதும் அந்த வாக்கு தத்துவத்தில் இருந்து. இந்த சக்தி தத்துவத்தில் இருக்கும் வாக்கு தத்துவத்திற்குரிய பெயரை மாத்திரம் இப்ப வைத்திருங்கள், பயப்பட வேண்டாம். பை சந்தி வாக்கு, பை சந்தி வாக்கு, அவ்வளவுதான். இந்த பெயரை மாத்திரம் எழுதி வைத்திருங்கள். இதை பற்றி வேறு விவரங்கள் இப்போது தேவையில்லை. ஆகவே இரண்டாவது விரிப்பையும் இறைவன் விரித்தார். எங்கிருந்து விரித்தார் என்று பார்க்கும் போது, அவர் தன்னுடைய சூட்சும லய நிலை, அதாவது லய நிலையில் இருந்து இதை தொழிற்படுத்தினார். இனி மூன்றாவது நிலைக்கு வரும்போது, இப்போது எங்கே வந்து விட்டார், லய நிலையை முடித்து விட்டார், சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் செயல்பட தொடங்கிவிட்டது. அவர் மூன்று நிலைகளில் செயல்படுகின்றார். இரண்டாவது நிலையாகிய போக நிலைக்கு வந்து விட்டோம். அது சாதாக்கியமோ சதாசிவ தத்துவத்திற்குரிய நிலை. ஆகவே அந்த நிலைக்கு வந்து இறைவன் திரும்ப மூன்றாவது விரிப்பை விரிக்கின்றார். இந்த விரிப்பிலும் 5 விடயங்கள் தான் அடங்கி இருக்கின்றது. துவக்கத்தில் சொன்ன அந்த 5 விடயங்களையும் இங்கு பார்த்து விடுவோம். இங்கு ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் சம அளவில் தொழிற்படுகின்றது என்று பார்த்தோம். இந்த நிலையை அருவுருவ நிலை, லிங்க நிலை என்று பார்த்தோம். அதைவிட இன்னொரு பெயரும் இருக்கின்ற நிலைக்கு போக நிலை. ஆகவே இந்த தத்துவ விரிப்பில் கூட இந்த 3 நிலைகளும் ஒன்று. அதைவிட இதில் இருக்கும் போக நிலையை பார்த்தோம், சதாசிவ பெயரை பார்த்தோம். இந்த நிலையில் இருக்கும் வாக்குக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. வாக்கின் பெயர் மாத்திரம் ஞாபகம் வச்சிருங்கள், மத்திமை வாக்கு, அவ்வளவுதான் தெரியணும், மத்திமை வாக்கு. அதை பற்றி விரிவாக பின்னர் பார்ப்போம். இதிலும் ஆகமங்கள் அடங்கி இருக்கின்றது. அதற்கும் இது நிலக்கலங்களாக இருக்கின்றது. அதைவிட இறைவன் சாதாக்கிய நிலைக்கு வந்தவுடன் உங்களுக்கு தெரியும், இந்த சதாசிவ நிலையை அவன் அருளலுக்கு பயன்படுத்துகின்றான் என்ற விளக்கமும் பேராசிரியர் கொடுத்திருந்தார். ஆகவே இந்த விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால், இந்த 5 விடயங்களும் எல்லா தத்துவங்களிலும் இருக்கு, ஒவ்வொரு பெயர்களில் இருக்கு. இதை நீங்கள் அட்டவணை முறைப்படி எழுதிவிட்டீர்கள் என்றால் ஒரு முறை எல்லாம் தெரிந்துவிடும். ஆகவே இது 3வது விரிப்பு. இனி 4வது விரிப்புக்கு போகின்றார். அந்த விரிப்பு இப்போது போக நிலை முடித்துவிட்டார் சாதாக்கிய தத்துவத்தில். இனி அவர் போகும் நிலை அதிகார நிலை. அந்த அதிகார நிலையில் அவர் கீழே இறங்கியவுடன் அந்த அதிகார நிலையில் அவருக்கு 4வது விரிப்பு போடுகின்றார். அந்த 4வது விரிப்பு தான் ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவத்திலும் மீண்டும் இந்த 5 விடயங்களும் அமைந்திருக்கின்றது முறையே. இந்த ஈஸ்வர தத்துவத்தை சகல தத்துவம் என்றும் ஒரு குறிப்பு பெயர்களை சொல்கின்றார்கள். இது சூட்சும நிலையில், அதிசூட்சும அதிகார நிலையில் இருக்கின்றது என்று இந்த ஈஸ்வர தத்துவத்தை சொல்கின்றோம். ஏனென்றால் மீண்டும் அதிகார நிலையிலும் 2 நிலைகள் உண்டு. ஒன்று ஈஸ்வரம், மற்றது சுத்த வித்தையாகிய இறுதி நிலை. ஆகவே ஒன்று சூட்சும அதிகார நிலையாகவும் மற்றது தூள அதிகார நிலையாகவும் 2 விதமாக பிரிக்கின்றார்கள். எங்காவது ஒரு இயக்கம் சைவ சித்தாந்தத்தில் 2 இடங்களில் இருந்தால் ஒன்று தூளமாகவும் மற்றது சூட்சுமமாகவும் செயல்படுகின்றது, அவ்வளவுதான். இதையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கும் அந்த 5 நிலைகள் இருக்கின்றன. இங்கு வந்து பார்த்தால் கூட இங்கேயும் வாக்கு இருக்கின்றது. அந்த வாக்குக்குரிய பெயர் வைஹரி வாக்கு. வைஹரி பெயர் மாத்திரம் ஞாபகம் வைத்திருங்கள். ஆனால் இங்கு நாலாவது நிலையில் இருக்கின்றோம். ஈஸ்வர தத்துவத்தில் வாக்குகள் நான்கு தான் படிக்கப் போகின்றோம், ஆனால் தத்துவங்கள் ஐந்து. ஆகவே இந்த வைகரி வாக்கையும் அவர்கள் ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கும் வைகரி வாக்கை சூட்சும வைகரி என்றும், அதுக்கு அடுத்ததாக சுத்த வித்தையில் வரப்போகும் வைகரி வாக்கை தூல வைகரி என்றும் பார்க்கின்றார்கள். சூட்சுமம் தூலம். ஆகவே அது தெரிந்திருந்தால் போதுமானது. ஆகவே இந்த அதிகார நிலையும் இந்த வாக்குகள் நிலையும் தூலமாகவும் சூட்சுமமாகவும் அமைந்திருக்கின்றது என்று தெரிந்தால் காணும். இனி இறுதியாக ஐந்தாவது நிலை சிவ தத்துவத்தை பார்க்கின்றோம். இந்த ஐந்தாவது நிலையும் மீண்டும் அதிகார நிலையிலேயே இருக்கின்றார், உருவ நிலையிலேயே இருக்கின்றார் இறைவன். ஆகவே இந்த அதிகார நிலையில் இருந்து இந்த விரிப்பை விரிக்கின்றார் என்று அவருடைய செயல்முறைப்படி பார்த்து கொள்ளுங்கள். இந்த விரிப்பிலும் இந்த ஐந்து விடயங்களில் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த நிலையில் அவர் தூல அதிகார நிலையில் இருக்கின்றார். ஏனென்றால் மற்றைய நிலையில் சூட்சுமத்தில் இருந்தார். அதைவிட இந்த நிலையிலும் ஆகமங்கள் இருக்கின்றன, அதற்கும் களமாக இருக்கின்றது. இந்த நிலையிலும் கலை இறைவனால் இந்த நிலையிலும் அதற்கு சக்திக்கும் இடம் கொடுத்திருக்கின்றார். அதைவிட இந்த நிலையில் சுத்த வித்தை, இது சுத்த வித்தை தத்துவ பெயரில் இருக்கின்றது. இதுதான் ஐந்தாவது சுத்த வித்தை தத்துவம் சிவ தத்துவத்தில். வைகரி வாக்கின்படி வைகரி வாக்கு அது தூல நிலையில் இருக்கின்றது. ஆகவே இந்த ஐந்தும் என்பது எல்லாம் ஒன்றுதான். ஆனா இந்த ஐந்தையும் தூலத்தில் இருக்கும் அல்லது சூட்சுமத்தில் இருக்கும் அதற்கு ஒரு பெயர் இருக்கும், அவ்வளவுதான். இதை எழுதிவிட்டீர்கள் என்றால் அடுத்த வகுப்பிலேயே உங்களுக்கு எல்லாம் இந்த விடயங்கள் புரிந்துவிடும். ஆகவே இந்த சுத்த தத்துவங்கள் இரண்டாவது சுத்த காரியத்தில் இருக்கும் கலைகள் ஐந்து பார்த்தோம். இப்ப சிவ தத்துவ சுத்த தத்துவங்களாகிய சிவ தத்துவங்கள் ஐந்தை பார்த்திருக்கின்றோம். இன்று கொஞ்சம் நீடிய நேரத்துக்கு கொண்டு போய்விட்டேன். ஏனென்றால் இந்த சிவ தத்துவங்களை சேர்த்து ஒரே வகுப்பில் சொன்னால்தான் உங்களால் அதை பெற்ற முடியும் என்றபடியால் மாத்திரம் இனி இப்படி நின்ற வகுப்பு போவாது. ஆகவே இதை ஒரு எழுதி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்த வகுப்பிலும் இதை மீளாய்வு செய்வோம் உங்களுடைய எழுத்தின் பின்னால். ஆகவே இந்த விடயங்கள் எங்களுக்கு இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு வருட வகுப்பில் நாங்கள் பார்க்க போவது வாக்குகள். அதற்கு நேரம் எடுக்காது. அதை பார்த்தவுடன் அதுக்கு அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்க போவது இயக்கங்கள் என்று அதற்குரிய ஏர்லி இண்டிகேஷன், அதாவது முன்னரே என்ன பார்க்க போகின்றோம் என்ற விடயத்தையும் சொல்லி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது இறைவனையா அனுப்பி இருக்கின்றீர்கள். இது சைவ சித்தாந்த வகுப்பு. இன்றைய வகுப்பு கிட்டத்தட்ட ஒன்றரை மடங்கு நேரம் போய்விட்டது. ஒன்றரை நோமலாக நான் இந்த வகுப்பை ஒரு 30 நிமிடங்கள் 35 நிமிடங்களில் முடிப்பேன். இன்று 40 நிமிடங்களுக்கு சென்று விட்டது. இருப்பினும் முழுக்க சேர்ந்து பார்க்க வேண்டிய விடயம் என்றபடியால் தான் அப்படி என்றபடியால் உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்ட சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களின் விளக்கங்களை உள்வாங்கி அதை சிந்தித்து மீண்டும் காணொளியை கேட்டு தெளிவடைந்து உணர்தல் நிலைக்கு வரும் வரை, அதாவது உணர்தல் நிலைக்கு வரும் வரை மீண்டும் மீண்டும் மீட்ட செய்து பயன்பெறுவோம். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
நன்றி ரவணையா. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. அந்த அற்புதமான வசனம் பாபாஜியினால் உங்களுடைய வாய்மொழி மூலம் வந்திருக்கின்றது. மீட்டல், மியூட்டில் இருங்கள். மீட்டல் என்பது மிகவும் முக்கியமானது. அதிலும் இதை தொடர்ந்து மீட்டல் செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான சொல்லு இந்த வகுப்பில் இருப்பவர்களுக்கு. ஏனென்றால் இறைவன் என்றாலே எட்ட முடியாத ஒரு நிலை. அந்த இறைவனால் செயற்படுத்தப்படும் திட்டம் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் உள்வாங்குவதற்கு நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். இது ஆன்மா அனுபவிக்கும் பொருள் உலகம் அல்ல, இது இறைவனின் சொல்லுலகம். ஆகவே ஒரு கொஞ்ச நேரத்தை இதற்கென்று ஒதுக்கினீர்கள் என்றால் அந்த முறையை, அவன் இயக்கும் முறையை அறிவதுதான் உங்களுடைய விடயமே தவிர இந்த சொற்களை பாடமாக்குவதோ இது என்ன மாதிரி இந்த சொல் என்று சொல்லி பயப்படக்கூடாது. மூன்றும் பேராசிரியர் அதை மூன்றும் மூன்றும் சாதகர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், சிவனடியார்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த முறையை அறிந்து விடுங்கள், அவ்வளவுதான். அதை அறிவது சுலபம், ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரம் அதிகமாக செலவழிக்க வேண்டும். அதை செலவழியுங்கள். அதற்கு பெரம்பொருளும் பாபாஜியும் உதவி செய்வார்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களை நம்ம அழகா பாபாஜியினுடைய கருணையால அவருடைய ஆசீர்வாதத்தால நமக்கு பல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் நம்ம அறிகிறோம், கேட்கிறோம், அனுபவிக்கிறோம். இந்த வகையில இன்றைக்கு நீங்க சொல்லப்பட்ட கருத்துக்கள் லாங்கா இருந்தாலும் புரியாத விஷயமா இருந்தாலும் ஏதோ நடைபெற்று கொண்டு இருக்கிற விஷயத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லி நமக்கு புரியாம இருக்குது என்றதுனால ஒரு விஷயம் நடப்பது என்றது இல்லைன்றது இல்லை. அந்த வகையில எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளவு விஷயம் நம்ம தெரியாட்டான், தெரிய வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த வகையில நமக்கு பாபாஜி சைவ சித்தாந்தத்து மூலியமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் சிறப்பாக நடந்துட்டு பாபாஜி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இன்னைக்கு சாதகர்கள் எல்லாம் கொஞ்சம் வந்திருக்காங்க, அவங்களோட தான் இருக்கிறேன். இருந்தாலும் இந்த சத்சங்கத்தை இதோட நான் முடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் திருவாரூர் ஆதீனம் போகணும்ன்ற ஒரு முடிவுல வந்திருக்காங்க. அவங்களுக்கு பயணம் பண்ணி நைட் அந்த தங்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் இங்கே செஞ்சு விடணும். அந்த ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்திக்கிறேன் உங்கள்ட்ட. இந்த சைவ சித்தாந்த விஷயத்தை
ஓம் கிரிய பாபா தினமோ ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. தொண்டுதான் முக்கியம். நீங்கள் இது கலந்து கொண்டதே மிகவும் அருமை. பாபாஜியின் அருளினால் அதை மிகவும் அருமையான ஒரு சுருக்க வசனத்தை சொல்லி மக்களை இன்னும் ஊக்கப்படுத்தி இருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபா தினமோ ஓம் சிவாய நம.